அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சபையிலிருந்து முழங்கும் தமிழோசை. மே திங்கள் 9 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் இலங்கையில் காணாமல் போனவர்கள் தொடர்பில் அரசு அமைக்க இருக்கின்ற அலுவலகம் பற்றி சிவில் சமூகத்தினர் முன்வைத்திருக்கின்ற பரிந்துரைகள்,
இந்த நல்லாட்சி என்று சொல்லுகின்ற இந்த அரசாங்கத்துக்கிடத்தில் மீண்டும் ஒரு முறை நாங்கள் விண்ணப்பிக்கின்றோம், அது எவ்வளவு தூரத்துக்கு போகும் என்று எங்களுக்கு தெரியாது.
கொழும்பு துறைமுக நகரத்தை அமைக்க ஒப்பந்தம் செய்திருக்கின்ற சீன நிறுவனத்துக்கு எதிரான வழக்கு, கருக்கலப்பை சட்டபூர்வமாக்குபடி இலங்கையிலிருந்து வருகின்ற கோரிக்கை, தமிழக சட்டமன்ற தேர்தலில் காட்டுமன்னார் கோயில் தேர்தல் களம், லண்டனில் வீடில்லாமல் வீதிகளில் உறங்குவோருக்கு உணவளிக்கும் உதவிக்கரங்கள் மற்றும் இன்னும் பிற செய்திகளையும் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
பிலிப்பைன்ஸில் நடைபெற்று வரும் அதிபர் தேர்தலில் கடும் போக்கிற்கு பேர் போன மாகாண ஆளுநர் தமது போட்டியாளர்களை தாண்டி முன்னிலை வகிக்கிறார். இதுவரை 40% வாக்குகள் எண்ணப்பட்டுள்ள நிலையில் ரோட்ரிகோ தமது 4 போட்டியாளர்களை விடவும் கணிசமான முன்னிலை பெற்றிருப்பதாக அதிகாரப்பூர்வ கண்காணிப்பகம் ஒன்று தெரிவித்துள்ளது. ஆயிரக்கணக்கான குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்குவது உட்பட நடவடிக்கைகள் மூலம் குற்றங்களை குறைக்கப் போவதாக உறுதியளித்ததால் 70 ரோட்ரிகோவிற்கு ஆதரவு அதிகரித்துள்ளது.
ஐரோப்பிய பாதுகாப்பு குறித்த முரண்பட்ட எச்சரிக்கைகளுடன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலக வேண்டுமா அல்லது இல்லையா என்று அறிவதற்கான மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்புக்காக இரு எதிரெதிர் தரப்பினரும் தமது பிரச்சாரங்களை ஆரம்பித்துள்ளனர். பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலக வேண்டுமென்று வாக்களிக்க கோரி பிரச்சாரம் செய்யும் தரப்பின் தலைவரான போரிஸ் ஜான்சன், ஐரோப்பாவில் அமைதியை நிலைநாட்டுவது நேட்டோ அமைப்பை ஒழிய ஐரோப்பிய ஒன்றியம் அல்ல என்று கூறியுள்ளார்.
Do the Greeks feel any warmer towards the Germans? Do they feel a community of interest?
1990s பால்கன் பிரச்சனையில் தலையிட தவறிய அதிகாரப்பூர்வமற்ற ஐரோப்பிய தலைவர்கள் செர்பியாவில் அமெரிக்க தலைமையிலான கூட்டணியை மோதவிட்டனர் என்றும் அவர் கூறியுள்ளார்.
பெல்ஜியத்தில் சிறைச்சாலைகளில் ஊழியர்கள் பற்றாக்குறை மற்றும் சிறைச்சாலைகளின் நிலைமை குறித்தும் முறையிட்டுள்ள சிறை காவலர்கள் 3 கிழமையாகவும் வேலைநிறுத்தம் ஒன்றில் ஈடுபடுகின்றனர். பல சிறைச்சாலைகளில் காவல்துறையினருடன் பணியில் ஈடுபடுவதற்கு என 180 படையினரை பெல்ஜிய அரசாங்கம் அனுப்பி வைத்துள்ளது. சிறை கைதிகள் அடிப்படை உரிமைகளை கையாள முடியும் என்பதால் இது முக்கியமானது என தெரிவிக்கும் அந்த நாட்டு நீதியமைச்சு விமர்சனங்களை விலக்கிக் கொண்டு செயல்படுகிறது.
வடகொரியாவில் தடுத்து வைக்கப்பட்ட பிபிசி செய்திப் பிரிவின் குழுவினர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். உண்மையை திரிபுபடுத்தி கூறியுள்ளனர் என இவர்களுக்கு எதிராக வடகொரியா அதிகாரிகளால் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. பிபிசி செய்தியாளர் ருஃபர்ட் விங்ஃபீல்ட் ஹெய்ஸ், அவரது ஒளிப்பதிவாளர் மற்றும் தயாரிப்பாளர் ஆகியோர் சீன தலைநகர் பீஜிங்கை வந்தடைந்துள்ளனர். வடகொரியா தலைநகரிலிருந்து புறப்பட தயாராக இருந்தபோது அவர்கள் வெள்ளிக்கிழமை இரவு தடுத்து வைக்கப்பட்டனர்.
இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவரது மகன் ஒரு மாணவனை கொலை செய்ததாக கூறப்படுவதை கண்டித்து அந்த மாநில எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காய நகருக்கு அருகே ஏற்பட்ட தகராறு ஒன்றில் ஒரு 13 நபரை ரக்கிகுமார் சுட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சந்தேக நபர் தப்பிச்செல்ல உதவிய குற்றச்சாட்டிற்காக அவரது தந்தை யாதவ் காவல்துறை கட்டுப்பாட்டில் உள்ளார்.
நீதிமன்ற வழக்கொன்றை எதிர்நோக்கியிருக்கும் இந்தியாவின் மிகப்பெரிய சிகரெட் உற்பத்தி நிறுவனம் சிகரெட் பெட்டியில் அச்சிடப்படும் சுகாதார எச்சரிக்கை படத்தின் அளவுக்கான புதிய விதிகளை ஏற்று உற்பத்தியை மீண்டும் ஆரம்பிக்கப் போவதாக கூறியுள்ளது. சில மாற்றங்களை கோரியிருந்த நிலையில் ITC லிமிடெட் நிறுவனம் கடந்த வாரம் தனது தொழிற்சாலையை மூடநிறந்தது.
இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் அரசு அமைக்க இருக்கின்ற காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்துக்கு காணாமல் போனோர் மற்றும் பலவந்தமாக காணாமல் போகச் செய்யப்பட்டவர்கள் தொடர்பான அலுவலகம் என்று பெயரை மாற்றுமாறும் அதனை சுதந்திரமானதாகவும் நம்பகத்தன்மை மிக்கதாகவும் அமைக்கும்படியும் சிவில் சமூகத்தினர் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றனர். அந்த கடிதத்தில் கையொப்பமிட்டிருக்கின்ற நீதி மற்றும் சமாதானத்துக்கான யாழ் கத்தோலிக்க ஆணையத்தின் தலைவர் அருட்தந்தை மங்களராஜா அவர்களிடம் இந்த பரிந்துரைகளுக்கான காரணம் பற்றி கேட்டேன்.
அரசாங்கம் அமைக்கப் போகின்ற அமைப்பின் நம்பகத்தன்மையில் எங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த நம்பகத்தன்மையில் சர்வதேச பங்களிப்பு கட்டாயம் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான ஒரு பரிந்துரையாக இருக்கின்றது. என்றால் உள்நாட்டு விசாரணை என்று சொன்னால் எங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை. என்றால் கடந்த காலத்தில் நடந்த அனுபவங்கள், கடந்த விசாரணைகள், ஏற்படுத்தப்பட்ட கமிஷன்கள் எதையும் சாதிக்கவில்லை. இந்த பரணகம கமிஷன் அதில் குறிப்பாக அண்மை காலத்தில் கொடுக்கப்பட்ட சாட்சியங்களில் காணாமல் போக செய்யப்பட்டவர்கள் இந்த முகாம்களில் வைக்கப்பட்ட செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது யாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் போன்றவைக்கு தெளிவான ஆதாரங்களோடு முன்வைக்கப்பட்டிருந்த சாட்சியங்களுக்கு ஆக்கப்பூர்வமான பதில் எதுவும் கிடைக்கவில்லை. அடுத்தது, இந்த சாட்சியங்களுக்கு போதிய அளவு பாதுகாப்பு இல்லை. மிகவும் அண்மையில் நடந்த சம்பவம், மன்னாரில் ஜெகதீஸ்வரி என்ற ஒரு தாய் சாட்சியம் கொடுத்திருக்கின்றார். ஆனால் அவருடைய வீட்டுக்கு சென்று புலனாய்வு குழுவினர் அச்சுறுத்தும் விதத்தில் விசாரித்திருக்கின்றார்கள். சாட்சியம் கூற முன்வருகின்றவர்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கின்றது என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது.
ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுக்கு இந்த சிவில் அமைப்புகள் சேர்ந்து இப்பொழுது இந்த கடிதத்தை அனுப்பியிருப்பதற்கு என்ன காரணம்?
இப்போதும் குறிப்பாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த சாவச்சேரியில் தற்கொலை அங்கேயே கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு முன்னாள் போராளிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இதுபோன்ற கைதுகள் எங்களை மேன்மேலும் அச்சத்துக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த கட்டத்தில் இதுபோன்ற ஒரு கடிதத்தை அனுப்ப வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது.
அதாவது, இலங்கையினுடைய நீதி விசாரணை தொடர்பில் சர்வதேசம் தலையிட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களிடம் அல்லவா நீங்கள் உங்களுடைய இந்த கரிசனைகளையும் முறைப்பாடுகளையும் அதிகம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது.
இந்த நல்லாட்சி என்று சொல்லுகின்ற இந்த அரசாங்கத்துக்கு இடத்தில் மீண்டும் ஒரு முறை நாங்கள் விண்ணப்பிக்கின்றோம். அது எவ்வளவு தூரத்துக்கு போகும் என்ற தெரியாது. ஆனால் சர்வதேச அமைப்புகளிடத்திலேயும் இந்த விண்ணப்பங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன.
மஹிந்த ராஜபக்சே ஆட்சி காலத்தில் கொழும்பு துறைமுக நகர திட்டத்துக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட சீன நிறுவனத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கொழும்பிலிருந்து கே.எஸ். உதயகுமார்.
கொழும்பு துறைமுக நகர அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டு வரும் சீன நிறுவனம் உலக வங்கியினால் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்ட ஒரு நிறுவனம் என்று உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துறைமுக நகர அபிவிருத்தி பணிகளின் மூலம் தங்களது தொழில் நடவடிக்கைகளுக்கு பாதிப்புகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டி அகில இலங்கை மீனவர்களின் சங்கம் தாக்கல் செய்த மனு இன்று அழைக்கப்பட்ட போது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இதனை அறிவித்ததாக அந்த சங்கத்தின் தலைவர் அருண ருஷாந்த தெரிவித்தார். அழைக்கப்பட்ட போது ஆட்சேபனையொன்றை சமர்ப்பித்த சீன நிறுவனத்தின் வழக்கறிஞர் சட்ட ரீதியாக இந்த மனுவை முன்கொண்டு விசாரணை செய்ய முடியாதென்று தெரிவித்தார். அந்த வேண்டுகோளை நிராகரித்த தலைமை நீதிபதி ஸ்ரீபவன் ஆட்சேபனைகளுக்கு அடிப்பணிந்து மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளை தள்ளுபடி செய்ய முடியாதென்று தெரிவித்தார். மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கொழும்பு துறைமுக நகர அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டு வரும் சைனா கம்யூனிகேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எனும் நிறுவனம் உலக வங்கியினால் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்ட ஒரு நிறுவனம் என்று தெரிவித்தார். இவ்வாறான நிறுவனம் ஒன்றுடன் அரசாங்கம் ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்வது எப்படி என்று கேள்வியொன்றை எழுப்பினார் வழக்கறிஞர். ஆனால் இந்த குற்றச்சாட்டை நிராகரிப்பதாக சீன நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார். மேலதிக வழக்கு விசாரணை எதிர்வரும் ஜூன் மாதம் 17 வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதேவேளை விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் தலைவர் குமரன் பத்மநாதனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கோரி மக்கள் விடுதலை முன்னணி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை எதிர்வரும் 30 வரை ஒத்திவைப்பதற்கு
இலங்கையில் தினசரி 650 அதிகமான சட்டவிரோத கருக்கலைப்புகள் நடப்பதாகவும் கருக்கலப்பினை சட்ட ரீதியான வரன்முறைகளுக்குள் கொண்டு வருவது நல்லது என்றும் வந்திருக்கின்ற கோரிக்கை தொடர்பான செய்திக்குறிப்புடன் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையில் கடந்த 10 முன்னர் இருந்த நிலைமையுடன் ஒப்பிடுகையில் கருக்கலைப்பு மேற்கொள்வது தற்போது பல மடங்கு அதிகரித்துள்ளதாக கலனி பல்கலைக்கழகத்தின் சமூக விஞ்ஞானத்துறையின் பேராசிரியர் கே. கருணாதிலக்க பிபிசியிடம் கூறினார்.
இலங்கையில் தற்பொழுது நாளொன்றுக்கு 658 சட்டவிரோத கருக்கலைப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக எம்மிடம் இருக்கின்ற சுகாதார தகவல்கள் கூறுகின்றன. அதாவது வருடத்துக்கு 240,147 கருக்கலைப்பு சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்றன. இது இதற்கு முன்னர் இருந்ததை விட நாட்டில் கருக்கலைப்பு அதிகரித்திருப்பதையே காட்டுகின்றது.
கடந்த 30 ஏற்பட்ட சமூக மாற்றங்களே இந்த நிலைமைக்கு முக்கிய காரணம் என்றும் பேராசிரியர் கூறினார்.
கடந்த 30 சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் இதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது. குறிப்பாக 18 மேற்பட்டவர்கள் சம்பிரதாய பூர்வமாக திருமணம் செய்யும் வளமை இருக்கின்ற பொழுதிலும் அது தற்பொழுது மாறி வருகின்றது. அது மாத்திரமல்லாது திருமணத்துக்கு பின்னர் சில தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருக்கலைப்பு செய்து கொள்கின்றார்கள்.
சில நிபந்தனைகளுடன் கருக்கலைப்புக்கு சட்ட ரீதியான அனுமதி வழங்குவதன் மூலம் சட்டவிரோத கருக்கலைப்பு வீதத்தை குறைக்க முடியும் என்றும் பேராசிரியர் கூறினார்.
நாட்டில் கருக்கலைப்பு செய்து கொள்வதற்கான தேவைகள் இருப்பதனால் சட்டவிரோத நிறுவனங்களின் மூலம் இவை மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நிபந்தனைகளுடனான ஒரு முறையை அறிமுகப்படுத்தினால் சட்டவிரோத கருக்கலைப்பை தவிர்க்கக்கூடியதாக இருக்கும்
என்றார் பேராசிரியர் கே. கருணாதிலக்க.
செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி தமிழக சட்டமன்ற தேர்தலில் காட்டு மன்னார் கோயில் தேர்தல் களம். அலசுகிறார் முரளிதரன்.
கடலூர் மாவட்டத்தில் இருக்கும் காட்டுமன்னார் கோவில் தனித்தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர். கடலூர் மாவட்டத்தின் பின்தங்கிய தொகுதிகளில் ஒன்றான காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் வசிப்பவர்களில் சுமார் 40% பேர் தாழ்த்தப்பட்டவர்கள். 35% பேர் வன்னியர் இனத்தைச் சேர்ந்தவர்கள். விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கும் இந்த தொகுதியில் சுமார் 211,000 வாக்காளர்கள் இருக்கின்றனர். இதுவரை 12 தேர்தலை சந்தித்திருக்கும் இந்த தொகுதியில் திமுக 5 காங்கிரஸ் கட்சி 2 வெற்றி பெற்றுள்ளன. 2006 திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ரவிக்குமார் வெற்றி பெற்றதை அடுத்து இந்த தொகுதியில் கணக்கை துவக்கியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனால் 2011 மீண்டும் போட்டியிட்ட ரவிக்குமாரை தோற்கடித்து தொகுதியை கைப்பற்றினார் அதிமுகவைச் சேர்ந்த முருகுமாறன். இந்த தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு ஊடகங்களிடம் பேசிய திருமாவளவன், தாங்கள் ஊழலையும் மதுவையும் ஒழிப்பதையே நோக்கமாக வைத்து களமிறங்கி இருப்பதாக தெரிவித்தார்.
ஊழல் எங்கள் எதிரி, மது எங்கள் எதிரி, மத்திய மாநில அரசுகளின் பொருளாதார கொள்கை எங்களுக்கு எதிரி, ஆகவே மக்கள் விரோத கொள்கைகளை எதிர்த்து களத்தில் நிற்கிறோம்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இணையாக பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டி வருகிறார் திமுக காங்கிரஸ் கூட்டணியின் வேட்பாளரான மணிரத்னம்.
5 ஓட்டு வாங்கிட்டு போறவங்க இந்த பகுதி மக்களை யாருமே வந்து பாக்குறது இல்லை. எங்களுக்கு வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் இஸ்லாமிய கட்சிகளின் கூட்டணிங்கிறது மிகப்பெரிய பலம். எல்லாத்துக்கும் மேல எங்க இருக்காங்க பாருங்க இந்த ஏழை ஜனங்க. இந்த மகளிர் மட்டுமே எனக்கு ஓட்டு போட்டாலே நாங்க டோட்டல் போலிங்ல 60% நிச்சயமா வாங்குவோம் எழுதி வச்சிங்க.
அதிமுக சார்பில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரான முருகுமாறனே மீண்டும் களமிறக்கப்பட்டிருக்கிறார்.
எங்க ஏரியாவுக்கு ஒண்ணுமே செய்யவே இல்லை. வெள்ளத்துக்கு வந்து 8 பக்கத்துல தான் இருக்கு எம்எல்ஏ ஆபீஸ். வந்து எந்த ஒரு இதுமே வந்து பாக்கல, மக்கள் எதுவுமே செய்யவே இல்லை.
இருந்தபோதும் தான் செய்த ஒரு சில காரியங்களை சொல்லி வாக்கு கேட்டு வருகிறார் முருகுமாறன்.
நம்முடைய காட்டுமன்னார் கோயில் தொகுதியினுடைய 40 கனவாக இருந்த போக்குவரத்து பணிமனையினை சட்டம்.
ஆனால் ஊடகங்களிடம் பேசுவதற்கு தயங்குகிறார் முருகுமாறன். பாட்டாளி மக்கள் கட்சியும் தீவிர வாக்கு சேகரிப்பில் இறங்கி இருக்கிறது.
குரலுக்கும் கும்பிட்ட கரத்துக்கும் மூடோடி வரக்கூடியவர் உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு சோழன் அவர்களை ஆதரித்து.
ஆனால் இந்த தொகுதியில் இருக்கும் வன்னியர் வாக்குகளை மட்டும் குறிவைத்து களத்தில் இறங்கவில்லை என்கிறார் அன்பு சோழன்.
இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு சாதி கட்சியே கிடையாதுங்க, அனைத்து சமூக மக்களும் ஆர்வமா இருக்கிறாங்க.
காட்டுமன்னார் கோவில் மிகவும் பின்தங்கிய தொகுதியாக இருப்பதால் தொகுதிக்கென தேவைகள் நிறையவே இருக்கின்றன. இது குறித்து பேசிய அதிமுகவைச் சேர்ந்த திருச்சினபுரத்தின் ஊராட்சி மன்ற தலைவர் பாரதிதாசன்,
கடலூர் மாவட்டத்தை இணைக்கிற வீராணை அருகே இடையில வந்து திருச்சினபுரத்துக்கு நேராக ஒரு சாலை ஏற்பாடு பண்ணணும். பொருளாதாரம் மேற்கு உள்ள பகுதிகள் எல்லாமே புஞ்ச சைடு, கிழக்கு உள்ளவங்க எல்லாமே நஞ்சை சைடு. அதனால ரெண்டு சைடும் கலந்தாக்கா ரெண்டு பேருக்கு உண்டான பொருளாதார மேம்பாடு சரியாக இருக்கும். காட்டுமன்னார் கோயிலில் வந்து ஒரு பின்தங்கிய பகுதிங்கிறதால ஒரு பெண்கள் கலைக்கல்லூரி அவசியம் தேவைப்படுது.
காட்டுமன்னார் கோவில் ஊராட்சி மன்றத்தின் முன்னாள் தலைவரான கண்ணன் இந்த தொகுதிக்கு பல்வேறு தேவைகள் இருப்பதாக தெரிவித்தார்.
இந்த பகுதியில் உள்ள சாலைகள் அனைத்தும் மேம்படுத்தப்பட வேண்டும். இந்த வேர்ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய சேமிப்பு கிடங்குகளை இந்த தாலுக்காவிலே அதிக அளவிலே கட்டி கொடுத்தால் விவசாயிகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும்.
சாலை, குடிநீர் வசதி அனைத்திலும் பின்தங்கி இருக்கும் இந்த தொகுதியில் செய்ய வேண்டியது நிறையவே இருக்கிறது என்கிறார்கள் இங்கு வசிப்பவர்கள்.
குளத்தை தூத்துட்டு ஒரு பெரிய பஸ் ஸ்டாப் கட்டலாம், அதுக்கு எல்லாருமே போட்டி போட்டுக்கிட்டு அதை செய்யாமலே இருக்கிறாங்க. எந்த ஒரு பஸ் போக்குவரத்து சரியான முறையிலும் இல்லைங்க.
அதிமுக வேட்பாளர் மீது அதிருப்தி இருப்பதால் விடுதலை சிறுத்தைகள் இங்கே பெரும் நம்பிக்கையில் இருக்கிறார்கள். அதே நம்பிக்கையில் திமுக காங்கிரஸ் கூட்டணியின் வேட்பாளரும் வாக்குகளை சேகரித்து வருவதால் வெயிலையும் மீறிய உஷ்ணத்தை இந்த தொகுதியில் பார்க்க முடிகிறது.
இனி சர்வதேச குறிப்பொன்று. லண்டனில் வீடில்லாமல் தெருவோரங்களில் உறங்குவோருக்கு உணவு வழங்கி உதவும் பணியில் சீக்கிய தொண்டு நிறுவனம் ஒன்று ஈடுபட்டு வருகிறது. பிரதீபன் புனிதசீலனின் குறிப்பு இது.
லண்டனில் வீடில்லாதவர்களுக்கு உணவு கொடுத்து பசியை போக்கி வரும் சீக்கிய சமூகத்தினர் மேலும் அதிகமானோர் தம்மிடம் உதவி கேட்டு வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். இன மத வித்தியாசம் இல்லாமல் பசிக்கும் எவருக்கும் உணவு கொடுப்போம் என்றார் ஸ்வாட் குழுவில் உள்ள மூதாட்டி ஒருவர். சீக்கிய நலன்புரி விழிப்புணர்வு குழு சமைத்த சூடான உணவை பகிர்ந்தளிக்கிறார்கள். அதனை வாங்குவதற்கு நீண்ட வரிசையில் நிற்கின்றனர். அதில் அநேகமானோருக்கு அது மட்டுமே அன்றைய நாளுக்கான உணவு. வீடில்லாமல் தெருவில் தூங்கும் ஸ்டிஃபானி 5 கர்ப்பிணி.
எந்த ஒரு தாயும் தனது பிள்ளையின் பசியை போக்கவே விரும்புவாள். நானும் அப்படித்தான்.
இப்படியானவர்களுக்கான உணவை தாம் மேற்கு லண்டனில் உள்ள சீக்கிய கோவிலில் சமைத்து எடுத்து வருவதாக தெரிவிக்கும் ஸ்வாட் குழுவின் தொண்டு பணியாளர்களில் ஒருவரான ரவீந்தர் கோர். இங்கிலாந்தில் தெருவில் தூங்குவோரின் எண்ணிக்கை 30% அதிகரித்துள்ளதாக அண்மைய தரவுகள் தெரிவிக்கின்றன. அவர்களில் கால்வாசி பேர் லண்டனில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வணக்கம் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.